விவசாயி விவசாயி.
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து. வணக்கம் நண்பர்களே. ரேபீஸ் அதாவது வெறி நாய்க்கடியால் தாக்கப்படுபவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்ம அடிக்கடி பேப்பரில் பார்க்குறோம், செய்திகளில் கேட்குறோம். வெறி நாய்க்கடி, அப்புறம் அந்த டாக் மேனஸ், ஸ்ட்ரே டாக், தெருநாய் அங்கங்கே சுற்றி தெரியுது இல்லைங்களா. சரி, அதெல்லாம் கடிச்சா என்ன பண்ணுறது, எத்தனை பேர் தாக்கப்படுறாங்க, முதலுதவி என்ன, அதற்குண்டான சிகிச்சை முறைகள், இதை பற்றி விரிவாக பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் வெறி நாய்க்கடி பிரிவின் பொறுப்பு மருத்துவர், உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் பரமசிவம் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
வணக்கம்.
டாக்டர் சொல்லுங்க, ரேபீஸ் வெறி நாய்க்கடி அப்படின்னா என்ன, இது வந்து நாய்கள் மூலம் மட்டும்தான் வருமா என்ன, அதெல்லாம் சொல்லுங்களேன்.
வெறி நாய் கடி அப்படிங்கிறது வெறி பிடிச்ச நாய் கடிச்சா வர்றது வெறி நாய் கடிங்கிறது. ஆனால் அந்த டிசீஸுக்கு பேர் வந்து வெறி நோய் அப்படிதான் சரியான தமிழ். அந்த வெறி நோய் வர்றது எதுனாலனா வெறி பிடிச்ச நாய் கடிச்சதுனால அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது, வெறி பிடிச்ச எந்த மிருகம் கடித்தாலும் அந்த நோய் வரலாம். அப்போது குரங்கு கடித்தாலும் வரலாம், குதிரை கடித்தாலும் வரலாம், ஆடு கடித்தாலும் வரலாம், மாடு கடித்தாலும் வரலாம். அப்போது இந்த குரங்கு ஆடு மாடுன்னு சொல்லி வீட்டில் வளர்க்குறது அல்லாத வெளியில் உள்ள காட்டு மிருகங்களுக்கும் கூட இந்த கிருமி இருக்கிறதுனால அந்த நோய் எல்லா மிருகங்கள்லையும் இருக்குது. அப்போது அந்த நோய், அந்த கிருமி, அந்த வைரஸ் கிருமி பாதித்த மிருகம் கடித்தா கட்டாயம் நாய் கடி அல்லாத வேறு கடியினாலையும் கூட இந்த நோய் பரவலாம்.
இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆடு மாடு பன்றி அப்புறம் வந்து குரங்கு எது கடித்தாலும் வரலாம் அப்படின்ட்டு. ஆனால் பொதுவாக நமக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா நாய்கள் மட்டும்தான் இல்லையா, ஏன்னா அது பெட் அனிமல்ஸ், ரொம்ப பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒருவேளை அதை நம்ம சொல்கிறோமா?
அதுதான் உண்மை. என்ன சொன்னால், நாம் வந்து குதிரையை வீட்டில் ரொம்ப வளர்க்குறது கிடையாது, பன்றியை நிறையா ஒன்று வளர்க்குறது கிடையாது, ஆனால் வீடு வீடுக்கு ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருக்காத வேண்டி நாயைத்தான் ரொம்ப வளர்க்குறோம். சினிமாவில் கூட கமல்ஹாசனாக தான் சொல்லியிருப்பார், ஆத்தா அது வளர்த்தா இது வளர்த்தா, ஆனால் நாயை வளர்க்கல என்ன வளர்த்தான்னு சொல்லலை. அது மாதிரி நாய்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இது வளர்க்குறதுனால நாய்க்கடினால் மாத்திரம்தான் 90% அந்த வெறி நோய் பரவுகிறது.
இப்போ இந்த வெறி நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் வந்து எல்லா மிருகங்கள்ட்டையும் இருக்குமா, டார்மன் ஸ்டேஜில் இருக்குமா, எப்படி அது வெளிப்படுது சொல்லுங்களேன். ஒரு நாய் வந்து வெறி நாய் அப்படிங்கிறது அது எப்படி அதுக்கு அது ஏற்படுது?
அது காட்டு மிருகங்களில் சாதாரணமாகவே இந்த வைரஸ் கிருமி இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அது எப்படி பரவுது சொன்னால், ஒன்றுக்குள்ளே ஒன்று கடிக்கிறது, சண்டை போட்டுக்கிறது, அது மூலமாக அடுத்ததுக்கு பரவி அந்த காட்டு மிருகங்கள்லேருந்து வீட்டில் வளர்க்குற மிருகங்களுக்கு பரவி அந்த வீட்டு மிருகம் வந்து மனுஷனை கடிக்கிறபோது மனுஷனுக்கும் பரவுது. ஆனால் மனுஷனுக்கு அடுத்து வேறு யாருக்கும் பரவாது. சரி, இதை இப்போ காட்டு மிருகங்களில் எந்தெந்த மாதிரியான விலங்குகளுக்கெல்லாம் வருதுன்னா ஆல்மோஸ்ட் எல்லா விலங்குகளுக்குமே வரும். இது விலங்குகளுக்கு மட்டுமல்லாமல் அந்த வாம்பயர் பேட்ஸ் அப்படிங்கிற ஒரு வௌவால் இருக்குது, ரத்த காட்டேரி வௌவால்கள் அதுக்கு பேர் தமிழில் சொல்லதானா, அந்த ரத்த காட்டேரி வௌவால்கள் மூலமாகவும் இது பரவலாம். அப்போது காட்டில் படுத்துருக்கிற போது அந்த வௌவால் வந்து மனுஷன் ரத்தத்தை குடிச்சதுன்னா அந்த வௌவாலிருந்து மனுஷனுக்கும் இந்த கிருமி பரவும், அப்படி ஒரு சான்ஸ் இருக்குது.
நல்லா சொன்னீங்க, வேம்பயர் நம்ம படம்லாம் பார்க்கும்போது கூட ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சரிங்க டாக்டர், இப்போ இந்த ரேபீஸ் அதோட சயின்ஸ் சிம்டம்ஸ் அதெல்லாம் சொல்லுங்களேன்.
இந்த ரேபீஸ் வந்து பரவுறது லைசா வைரஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு குரூப்பில் சேர்ந்த ஒரு வைரஸ். அதில் 4 வகையான வைரஸ் இருக்குது, ABCD அப்படின்னு சொல்லி, என்ன 1, 2, 3, 4 சொல்லி அப்படி வச்சுக்கலாம். இதில் அந்த ஏ அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு கொடூரமான, ரொம்ப வீரியம் நிறைந்த ஒரு வைரஸ். அந்த வைரஸ் தாக்குற போது தான் இந்த கிருமி ரொம்ப பாதிக்குது. பாக்கி உள்ளதில் என்ன ஆகும்னு சொன்னால், இந்த கிருமியோட பொறுத்து இந்த நோயோட தன்மையை நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம், 2-3 வகையாக கூட பிரிக்கலாம். எப்படின்னு சொன்னால், வெறி வெறி நோய், சாதாரண வெறி நோய், இன்னொன்று வந்து முடக்கு ஒரு வெறி நோய். முடக்குவாத மாதிரி சும்மா போய் படுத்துக்காது, ஒரு மூலையில் போய் படுத்துக்கும். அது இப்படி படுத்துக்கிச்சு சொன்னால் அதுக்கப்புறம் போய் கடிக்க முடியாதுங்கிறதுனால அந்த மாதிரி கிருமி பாதித்த இது வந்து நோய் பரவாது. இப்போது வைரஸ் ஏ கிருமி பாதித்த அந்த கிருமி மட்டும்தான் ரொம்ப கூடுதலான சீரியஸான அந்த நோயை உண்டாக்கி அது மூலமாக தான் எல்லாருக்கும் பரவாது. பாக்கி உள்ளது நோய் இருக்கும், ஆனால் வந்து அது பரவாது. ஏன்னா எந்த விலங்கு பாதிச்சதோ அந்த விலங்கோட அதை செத்து போயிடும். அப்படி
டைப் ஏ தான் அபாயகரமானதுன்னு சொல்கிறீங்க. சரி, இதுக்கு இன்குபேஷன் பீரியடு என்னன்னு சொல்லுங்க. அந்த சிம்டம்ஸ் இப்போ மனுஷனை கிடைச்சதுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் ஏற்படும் அதெல்லாம் சொல்லுங்களேன்.
இன்குபேஷன் பீரியடு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இன்குபேஷன் பீரியட் அப்படிங்கிறது சரியாக சொல்லப்போனால் அது ஒரு ஒரு அடைகாத்தல் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். அதாவது ஒரு விதை இருக்குது அப்படின்னு சொல்லலாம், விதை சாதாரண சும்மா விட்டால் சும்மாவே இருந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அது முளைக்கிறதுக்கான ஒரு பருவ காலம் வரும்போது தரையில் போடணும், மண் வேணும், தண்ணி வேணும், காற்று வேணும், இதெல்லாம் இருந்தால் முளைக்கும். அதே மாதிரி இந்த வைரஸும் ஒருத்தருடைய உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா உடனே அந்த நோய் வரணும்னு கிடையாது. ஆனால் இந்த நோய் வர்றது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான காலகட்டத்தில் அது முளைக்கும், பரவும், நோயை உண்டாக்கும். அப்படி வரும்போது இதுவரைக்கும் ரெக்கார்டட், அதாவது உலக அளவில் ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கப்படுது, 3 நாள்லேருந்து 13 வருஷம் வரைக்கும் இது வரலாம் அப்படிங்கிறது இதுவரையில் உள்ளது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. 3 நாளுங்கிறது ரொம்ப ஷார்டஸ்ட்டாக, ரொம்ப குறுகிய காலத்தில் அப்படின்னு சொன்னால் 3 நாளும், ரொம்ப அதிகப்படியான நாட்கள் அப்படின்னா 13 வருஷத்துக்கு அப்புறம் கூட, முதல்ல கடித்து 13 வருஷத்துக்கு கூட இந்த நோய் வந்திருக்கிறதாக நம்மளை ரெக்கார்டு பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால் இது இந்த இன்குபேஷன் பீரியட் இல்லை அடைக்காலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதும் ரொம்ப நீண்ட ஒரு காலகட்டம் உள்ளதுனால இது ரொம்ப டேஞ்சரஸான இதுங்கிறது அதனால தான் சொல்கிறது.
இப்போ 13 வருஷம் அப்படிங்கும்போது அந்த தாக்கப்பட்டவர் மறந்திருக்கலாம் இல்லையா, நம்மளை எப்போ நாய் கடிச்சதுன்னு கூட மறந்திருக்கலாம், ஆனால் அறிகுறிகள் தென்படலாம். என்னென்ன அறிகுறிகள் அவருக்கு ஏற்படும்? இப்போ ஹைட்ரோஃபோபியா அப்படின்னு கேள்விப்படுறோம், அது முதல்லே இருக்குமா இல்லை அதுதான் கடைசி கட்டமா, அந்த அறிகுறிகள் அதெல்லாம் சொல்லுங்களேன்.
சொன்ன மாதிரி 13 வருஷத்துக்கு அப்புறம்னா அவன் நாய் மறந்திருப்பான், நாய் செத்து கூட போயிருந்திருக்கலாம். ஆனால் 13 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒருவருக்கு வந்து இந்த நோய் வருதுன்னு சொன்னால் அந்த ஹைட்ரோஃபோபியா அப்படிங்கிறதும் அல்ல, அது தண்ணீர் தமிழில் வந்து நீர் பயம் அப்படின்னு சொல்கிறது, அந்த நீர் பயம் வர்றபோது தான் இது இந்த வெறி நாய் கடிச்சதுனால வந்தது அப்படிங்கிறது நம்ம உறுதிப்படுத்துகிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு அந்தது என்னென்னு கண்டுபிடிக்க முடியாது, ரத்த பரிசோதனை பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதில் நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கனால அதை நம்ம சாதாரண அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள சௌகரியங்களும் கூட கிடையாது. அப்போது எல்லோரும் நினைக்கிற மாதிரி இந்த நீர் பயம் இல்லை ஹைட்ரோஃபோபியா வர்றது தான் இதோட முதல் சிம்டம் அப்படியும் கிடையாது. கடித்த உடனே அந்த இடத்துல வந்து வீக்கம் வரும், ரொம்ப பெரிய கடியாக இருந்தால் ரத்தம் வரும், கடிச்சு கொதறி போடுற, அதெல்லாம் வேறு. ஆனால் அதுக்கு அப்புறம் வர்றது வந்து அந்த புண்ணு ஆறாமல் போடுறது, வீங்கிறது, காய்ச்சல் வருது அப்படின்னு சொன்னாலே நம்ம சந்தேகப்படணும். ஒத்தனுக்கு கடித்த பின்னாடி ரொம்ப காய்ச்சல் வருதுன்னு சொன்னால் நோய் வருதுக்கான அறிகுறிகள் முதலுக்கு கூட்டமாக கூட இருக்கலாம். அதுக்கடுத்து என்ன ஆகும்னு சொன்னால் அவனுக்கு வந்து தண்ணீரை கண்டா பயம் அப்படிங்கிறது ரொம்ப கடைசியாக தான் வரும். அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னு சொன்னால் விழிச்சத்தை பார்த்தாலே கண்ணை மூடிக்குவாங்க, விழிச்ச பயம் உண்டாகும். அடுத்து காற்று பயம் உண்டாகும், காற்று அடிக்கிற சத்தம் கேட்டாலே காதை பொத்திக்கிடுவாங்க. அடுத்து தண்ணி பைப்பை திறந்து விட்டு தண்ணி உள்ள சத்தம் கேட்டாலே பயம் வரும். ஏன் அப்படி சொன்னால் அவனுக்கு தொண்டைக்குழியில் உள்ள அந்த தசைகள் எல்லாம் இறுக்கமாகி போய் மூச்சு திணறல் மாதிரிலாம் வரும். அதனால தான் அந்த தண்ணீர் பயம் வர்றப்போ தான் நமக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் சும்மா ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நம்ம அவனை சந்தேகப்படுறதே கிடையாது. அதுக்குள்ள அந்த நோய்க்கான அறிகுறியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட வராது. அதனால தான் அது முதல்ல தெரியுது. ஆனால் அது முதல் அறிகுறி அல்ல. அதுக்கு முன்னாடி காய்ச்சல் வரலாம், வீக்கம் வரலாம், காற்று பயம் வரலாம், வெளிச்ச பயம் வரலாம், இருட்டு பயம் வரலாம், அந்த மாதிரி சப்த பயம் வரலாம், கடைசியாக தண்ணீர் பயம் வரும்.
இதுக்கு ஏதாவது டெஸ்ட் ஏதாவது இருக்குதுங்களா, ரத்த பரிசோதனை அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? அதாவது இப்போ உடனே கிடைச்சா அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, நம்ம டாக்டரை பார்த்துட்றோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாள்பட்ட இது, அதுக்கெல்லாம் எப்படி பரிசோதனைகள் அதை சொல்லுங்களேன்.
வெறி நோயை பொறுத்தவரையில் இதுக்கு வந்துருமா வராதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள சௌகரியம் கிடையாது. ஏன் அப்படி சொன்னால் இது ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். எப்படி சொன்னால் ஒரு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கடித்த இடத்துலேருந்து அந்த கிருமி அந்த எச்சில் மூலமாக அந்த கடிபட்ட இடத்துக்கு அந்த கிருமி போகுது. அந்த கிருமி ரத்தத்திலிருந்து மூளைக்கு போகிறது கிடையாது, ரத்தத்தில் போகவும் செய்யாது. ஆனால் ரத்தத்தில் இருக்குதா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இது எப்படி பரவுது அப்படின்னு சொன்னால் கடிபட்ட இடத்துல இருக்கிற நரம்பு இருக்குது, அந்த நரம்பு அணுக்கள் செல்ஸு, அது பேர் ஆக்சான்ஸ் நியூரான்ஸ் சொல்லுவோம். அதில் எப்படி நம்ம உடம்புல ரத்தம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு சர்க்குலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், அப்புறம் நிணநீர் ஒரு பக்கம் சர்க்குலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மூளையில் வந்து சிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்ல அந்த மூளைக்கு அது ஒரு சர்க்குலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி அந்த சிஎஸ்எஃப் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் அந்த சிஎஸ்எஃப் வந்து நரம்பு அணுக்களில் ஆக்சான் அப்படின்னும் அதுக்கு உள்ளே இருக்கிற ஆக்சோபிளாசம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அந்த ஆக்சோபிளாசம் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், அதுதான் போய் சிஎஸ்எஃப் மாறுறது. இந்த ஆக்சோபிளாசம் மூலமாக மட்டும்தான் இது மூளைக்கு போய் சேரும். அப்போது இந்த ஆக்சோபிளாசம் எப்போ ரொம்ப இதாகுன்னா கூடுதல் வேலை செய்கிற போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், இல்லை சும்மாவே இருக்கிறோம்னா அது ஸ்லோவாக போகும். அப்போது இந்த ஆக்சோபிளாசம் எடுத்து அதில் இந்த கிருமி இருக்கா அப்படின்னு பார்க்குறத பார்த்து இருக்குன்னு சொல்ல மட்டும்தான் உறுதிப்படுத்த முடியும். ஆனால் இதை எப்படி எடுக்கிறது, ரத்த பரிசோதனை பண்ண முடியாது. ரத்த பரிசோதனை பண்ணாமல் அப்படி என்ன பண்ணணும்னா கடித்த இடத்துல இருக்க கொஞ்சம் தசையை கட் பண்ணி எடுத்து டெஸ்ட்டு கொடுக்கலாம். ஆனால் அதில் நிறைய சட்ட சிக்கல், எப்படி சொன்னால் அதை கட் பண்ணாமல் இருந்திருந்தால் கூட இந்த கிருமி போய் பாதிச்சிருக்காது, கட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி விட்டிங்கனால தான் போயிடுச்சு அப்படின்னு இன்னொருத்த யாராச்சும் கேள்வி கேட்டான்னா அன்னைக்கு வந்து டாக்டரை தான் பீனலைஸ் பண்ணிடுவாங்க. அதனால் அந்த டெஸ்ட்டு பண்ணுறது கிடையாது. ஒன்று, அடுத்து இதை பண்ணுறதுக்கான சௌகரியங்கள் வந்து இந்தியாவில் 2-3 இடங்களில் மட்டும்தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே கிங் இன்ஸ்டியூட்டில் மட்டும் இருக்குது. அடுத்து போனால் சென்ட்ரல் வைரல் லேப் பூனாவில் இருக்குது, ஆல் இண்டியா லெவலில். அங்கே மட்டும்தான், வேறு எங்கேயும் பண்ண கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு பெரிய இதாக ரொம்ப செலவு பிடித்த விஷயமும் கூட, அதனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது பண்ணுறது. அப்போது சரி, நாய்களுக்கு இருக்கே அப்படி சொன்னால், நாய்கள்லையுமே இந்த டெஸ்ட்டு பண்ணுறது கிடையாது. கடிச்சிருச்சு அப்படி சொன்னால் 10 நாளைக்கு அந்த நாயை கட்டி வச்சு பாதுகாக்கணும். அதுக்கு இதே மாதிரி சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ஏற்குமாறாக அதோடைய நடவடிக்கைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கட்டி வச்சு ஒன்றுமே செய்யக்கூடாது. என்றைக்கும் போல் அதுக்கு ஃபீட் பண்ணி கொடுக்கணும், சாப்பாடெல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 10 நாளில் அது இறந்து போச்சுன்னு சொன்னால் அதை வந்து அதோட மூளையை எடுத்து டெஸ்ட்டு கொடுத்தா மட்டும்தான் அதை உறுதிப்படுத்த முடியும். அதெல்லாம் எந்த இதுலையும் உறுதிப்படுத்த முடியாது.
ஓ, அப்போ கடித்த நாயோட மூளையை எடுத்து டெஸ்ட் பண்ணால் தான் உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால தான் அந்த காலத்தில் வந்து நாயவும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ இதுக்குண்டான தடுப்பூசிகள் வேக்சின்ஸ் பற்றி சொல்லுங்களேன்.
சரியாக சொன்னீங்க. அந்த காலத்தில் 10 நாள் கட்டி வைங்கன்னு சொல்கிறாங்கன்னா அதோட 100க்கு 100 சரியான ஒரு செயல். ஏன்னு சொன்னால் அந்த 10 நாளைக்குள்ள செத்து போச்சுன்னா கட்டாயம் அந்த நாய்க்கு வெறி நோய் இருந்தது அப்படிங்கிறது அவங்க அனுபவத்தினால கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி சயின்ஸ் முன்னேறுக்கு, அதனால் மூளை எடுத்து அதில் நெக்ரி பாடிஸ் அப்படிங்கிற அணுக்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து உறுதிப்படுத்தப்படும். அந்த நாய் இதனால தான் செத்துச்சு உறுதிப்படுத்தலாம். ஆனால் மனுஷனுக்கு அந்த மாதிரி பண்ணுறது ஒரு மனிதத்துவம் இல்லை அப்படிங்கிறனால அந்த அதை நம்ம யாரும் பண்ணுறது கிடையாது. சரி, அடுத்தது நீங்கள் கேட்டீங்க இப்போது தடுப்பூசிகள் வேக்சின், அது வந்து 2 வகையில் இருக்குது. எப்படி சொன்னால் தடுப்பு ஊசின்னு ஒன்று இருக்குது, அது வந்து வேக்சின்ன்றது. இன்னொன்று வந்து இம்யூனோகுளோபுலின் ஒன்று இருக்குது. அந்த இம்யூனோகுளோபுலின் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கடியாயிருச்சுது, கழுத்தில் கடிச்சிருச்சு, மூக்கில் கடிச்சிருச்சு, இல்லை தலையில் கடிச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி அவசரங்களில் வந்து கட்டாயம் அந்த இம்யூனோகுளோபுலின் அப்படிங்கிறது சேர்த்து போடணும். அந்த இம்யூனோகுளோபுலினுக்கு வந்து ஒரு ஓரத்துக்கு எவ்வளோங்கிறது ஒரு டோஸ் கணக்கு இருக்குது. அந்த டோஸை கரெக்டாக இது பண்ணி அது ஓரத்தில் பாடி வெயிட்டை பொறுத்து அந்த அளவு போட்டுக்கணும். அது எப்படி போடணும்னா, கடித்த அந்த காயத்தை சுற்றியும் ஒரு 50% அதில் போட்டு பாய்க்கு உள்ளது இடுப்பில் போட்டுக்கலாம். ஆனால் இப்போ வந்து இடுப்பில் போடுறதுங்கிறது கூட வேண்டாம். ஒரு பாடி வெயிட்டுக்கு தக்கூடிய நம்ம எத்தனை டோஸ் கால்குலேட் பண்ணுறோமோ அந்த டோஸ் முழுசுமே கழிப்பூட்டை இடத்த சுற்றியே போட்டு வச்சுக்கலாம். அதுதான் சரியானது. அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், தடுப்பூசி அப்படிங்கிறது வேக்சின் அப்படிங்கிறோம். அந்த வேக்சின் அப்படிங்கிறது வந்து இப்போ சின்ன பிள்ளையில முத்தடுப்பூசி, டிபி வராமல் தடுப்பூசி அப்படிலாம் போடுற மாதிரி இது தடுப்பூசி. இப்போ அது என்ன ஆகும்னு சொன்னால், அது வந்து நம்ம பாடியில் நம்ம உடலில் போயிட்டு இந்த நோய்க்கு எதிரான ஒரு சக்தியை உண்டாக்கும். ஒரு ஆன்டிபாடிஸ், ஒரு ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரியாக்ஷன் உண்டாகி ஆன்டிபாடிஸ் வரும். நம்ம இந்த நோய்க்கு எதிராக, வெறி நோய்க்கு எதிராக ஒரு ஆன்டிபாடிஸ் உண்டாக்கும். ஆனால் அது ஸ்லோவாக உண்டாக்கும். ஆனால் எவ்வளோ ஸ்லோவாக வருதோ அதே மாதிரி ரொம்ப வருஷங்களுக்கு உடம்பில் நிற்கவும் செய்யும். ஆனால் இந்த வேக்சின் போட்டு என்ன ஆன்டிபாடி வருமோ அதே ஆன்டிபாடியை நம்ம ரெடிமேடாக கொடுக்கறதுக்கு பேர் தான் இம்யூனோகுளோபுலின் அப்படிங்கிறது. ஸோ இம்யூனோகுளோபுலின் அப்படிங்கிறது ரெடிமேட் ஆன்டிபாடி. அப்போ இது என்ன ஆகும்னு சொன்னால், அந்த வைரஸ் கிருமி உள்ளே போன உடனே அது எங்கெங்கே போதோ அதில் பின்னாடி துரத்திட்டு போய் அதை எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுரும், அதோடைய வீரியத்தை குறைச்சிரும். அதனால் முக்கியமான இடங்களில் கடித்தாலோ இல்லை மிகப்பெரிய கடியாக இருந்தாலோ அந்த கடிக்கு வந்து இம்யூனோகுளோபுலின் சேர்த்து போடணும். அந்த இம்யூனோகுளோபுலின் மட்டும் பத்தாது, வேக்சினும் சேர்த்து போடணும்.
நல்ல விளக்கமாக சொன்னீங்க டாக்டர். இப்போ வேக்சின் அப்படிங்கும்போது ரொம்ப நாளைக்கு வரும்னு சொன்னீங்க இல்லைங்களா, அது எத்தனை நாளைக்கு சுமாராக வந்து அதோட வீரியம் வந்து நம்ம உடம்புல இருக்கும்? அப்புறம் அந்த காலத்தில் வந்து தொப்புளை சுற்றி 10 நாளைக்கு போடணும்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க கடிப்பட்ட இடத்துலேயே கூட போடலாம் அப்படின்ட்டு, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
கடிப்பட்ட இடத்துல தான் போடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எது அப்படின்னு சொன்னால் வேக்சின் கிடையாது. கடிப்பட்ட இடத்துல போடுறது வந்து இம்யூனோகுளோபுலின். அந்த இம்யூனோகுளோபுலின் என்ன அப்படின்னு சொன்னால் ரெடிமேட் ஆன்டிபாடி. அது வந்து ஒரு ஒருத்தர் பாடி வெயிட்டை பொறுத்து அவருடைய உடல் எடையை பொறுத்து அளவு வச்சு போட்டுக்கிறோம். ஆனால் வேக்சின்ங்கிறது சாதாரணமாக 3 ஊசி போடுவோம். கடித்த அன்னைக்கே போடுறது கரெக்டான விஷயம். ஆனால் கடித்த அன்னைக்கு நான் வெளியூரில் இருந்தேன், இல்லை விருந்துக்கு போயிருந்தேன், அங்கே வச்சு கடிச்சிருச்சு, அதனால் அங்கே யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு அப்புறம் வருவாங்க. பட் வந்தாலும் பரவாயில்ல, அன்றைக்கி ஒரு வேக்சின் தான் போடணும். ஆனால் அன்னைக்கு வந்துட்டு இம்யூனோகுளோபுலின் போடலாமானா போடக்கூடாது, அது தேவையில்லாது, வேஸ்ட்டானது. ஏன்னா இம்யூனோகுளோபுலின் விலை அதிகம் கூட. அதாவது தலையில் கடிச்சிருக்குன்னு வைங்க, தலையில் கடிச்சிருந்தா 2-3 நாள்லேயே அது மூளையை பாதிச்சிருக்கலாம். மூளையை பாதித்த பின்னாடி போய் இந்த ரெடிமேட் ஆன்டிபாடியோ இல்லை இம்யூனோகுளோபுலினோ போடுறங்கிறது அது வேஸ்ட்டாக தான் போயிடும். ஆனால் வேக்சின்ங்கிறது வந்து அது ஸ்லோவாக தான் நம்ம உடம்புல ஆக்ஷன் வரும். ஆனால் ரொம்ப நாளைக்கு நிற்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆனால் 3 இது போடணும். என்றைக்கு போடணும்னா, என்றைக்கு முதல் ஊசி போடுறாங்களோ அதில் அதுக்கடுத்து 2வது ஊசி 3 நாளைக்கு அப்புறம், 3வது ஊசி வந்து அந்த 2வது ஊசியிலேருந்து 4 நாளைக்கு அப்புறம், சரிங்களா? இப்படி தான் போடணும். அதுக்கடுத்து 2 டோஸ் 14வது நாள் ஒன்றும் இல்லை, 15வது நாள் ஒன்றும், அதுக்கடுத்து 30வது நாள் ஒன்றும் 2 பூஸ்டர் டோஸ் போடலாம். இந்த 5 ஊசிங்கிறது ஒரு ஃபுல் கோர்ஸு. ஆனால் அதுக்கடுத்து வருஷத்துக்கு 1 ஊசி வச்சு 5 வருஷம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஊசி போட்டுக்கலாம். ஆனால் அது எல்லாருக்கும் தேவையில்லை. அப்போ இது யாருக்கு தேவை அப்படிங்கிற கெடுத்து கேள்வி வருது. அப்போ இது யார் யாருக்கு தேவைன்னு சொன்னால், வருஷத்து வருஷம் ஊசி போடுறதுங்கிறது வெட்டரினேரியன்ஸ், அதாவது விலங்கு டாக்டர்கள், அப்புறம் லிவ் ஸ்டாக் அசிஸ்டன்ட் சொல்கிற அந்த ஆடு மாடுகளில் அந்த வெட்டரினரி ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குற ஆட்கள், காட்டுக்குள்ளே போய் வேட்டைக்கு போகிறவங்க, இல்லைன்னா வேறு மாதிரியான ரீசர்ச், இந்த மாதிரியான அனிமல்ஸ் இதில் ரீசர்ச்சில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆளுகளுக்கு மட்டும்தான் அந்த இது நான் சொன்ன மாதிரி வருஷம் வருஷம் போடணும், 5 வருஷத்துக்குள்ள போடணும். பாய்க்குள்ளதுக்கு தேவையில்லை. நார்மலாக பொது ஜனங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 3 ஊசி போட்டாலே ரொம்ப ரொம்ப போதுமானது.
இப்போ வந்து பக்கத்தில் டாக்டர்ஸ் இல்லை, கடித்த உடனேயே முதல் உதவியாக என்ன பண்ணணும் அந்த மனிதர், அப்புறம் இந்த சிகிச்சை முறைகள் சொன்னீங்களே அதோட அஃபோர்டபிலிட்டி அதெல்லாம் சொல்லுங்களேன்.
சரியான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ஏன்னா இதில் எந்த ஒரு இதையும் விடவும் முதலுது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலுது ரொம்ப முதலானது என்னென்னு சொன்னால், நல்ல தண்ணியில் சோ போட்டு கழுவி விட்டாலே போதும். ஏன் அப்படி சொன்னால், ஒரு சின்ன ஒரு ஒரு கணக்கு சொல்கிறேன். ஒரு கடி கடிக்குதுன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு 10 மில்லியன் வைரஸ் வந்து உள்ளே வந்து உடம்புல வந்து உள்ளே கடித்த இடத்துல பாதிச்சிருச்சு. அப்போது நம்ம சிம்பிளாக தெரியும், உடம்புல இருக்க அழுக்க கழுவி விடுற மாதிரி அந்த வைரஸுங்கிற ஒரு அழுக்கு, கழுவி விட்டால் போயிருப்போகுது, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ அதுலேயே அந்த 10 மில்லியனுங்கிறது வந்து 5 மில்லியனாக குறைஞ்சி போகுதுன்னு வச்சுக்கிறோம். அப்போ அதே வைரஸ் லோடு குறைஞ்சி போயிருச்சு இல்லையா. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல்ல வந்து நல்ல பைப்பை திறந்து விட்டு சோப் போட்டு கழுகணும். இதுதான் ஃபஸ்ட்டில் செய்ய வேண்டிய முதலுதவி. சரி, அதுக்கு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், சோப் வச்சு கழுகணும். அது இல்லாமல் அயோடின் சேர்ந்த உப்பு போட்டு கழுகலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த வைரஸ் வந்து அயோடின் பட்டாலே செத்து போயிடும், சரிங்களா. அப்போது அயோடின் இருக்கிற மாதிரியான உப்பு வச்சு கழு உப்பு தண்ணியில் கழுகலாம். இல்லைன்னா அயோடின் சேர்ந்துருக்கிற மாதிரி பீட்டாடின் அப்படிங்கிற நிறைய இப்போ கடைகள்லாம் லோஷன் கிடைக்குது, அந்த லோஷன் வச்சும் கழுகலாம். இது மாதிரி சில கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் வச்சு எதுனாலும் வச்சு கழுவிக்கலாம். அப்படி கழுகினாலே பாதி வந்து அந்த கிருமி எல்லாம் போயிடும். அப்படி செஞ்சாலே சாதாரணமாக வெறி பிடிச்ச நாய் கிடைச்சாலே 100 பேர் கிடைச்சா 30 பேர் மட்டும்தான் வெறி நோய் வரும், பாய்க்குள்ளவங்களுக்கு வர்றதில்லை. அது ஏன்னு சொன்னால், ஒவ்வொருத்தருடைய உடம்பில் உள்ள எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது. அந்த எதிர்ப்பு சக்தி ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் இருக்கிறனால, அந்த எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிற ஆளுகள் மட்டும்தான் அந்த நோய் வரும் இல்லையா. எதிர்ப்பு சக்தி இருக்கிறவங்களுக்கு சும்மா கழுவிட்டு சோப்பு வச்சு நான் சொன்ன மாதிரி இந்த முதல் உதவி செஞ்சாலே சரியாக போயிடும். ஆனால் பொதுஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி எது செய்யணுமோ அது செய்ய மாட்டாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல எடுத்த உடனே சுண்ணாம்பு தான் தேய்ப்பாங்க. ரொம்ப ஈஸியாக அது கிடைக்குது. சுண்ணாம்பு இல்லையா வெளியில் கிடைக்கிற மண் அள்ளி தேய்ச்சிட்டு வருவாங்க. ஏன் அப்படி சொன்னால், ரத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சு நிறுத்திருக்காங்கன்னு எடுத்து வச்சேன் அப்படிமா. இல்லைன்னா காப்பித்தூளை வச்சுட்டு வருவாங்க, இல்லை மஞ்சத்தூளை வச்சுட்டு வருவாங்க, இல்லை மூக்குப்பொடி வச்சுட்டு வருவாங்க, இல்லாட்டி இந்த நாய் நக்கன் இலைன்னு சொன்னு இருக்குது அந்த இலையை வச்சு கட்டிட்டு வருவாங்க, இல்லை நாயுருவி இலைன்னு ஒன்று இருக்குது அதை வச்சு கட்டிட்டு வருவாங்க. இந்த மாதிரி இந்த பாட்டி வைத்தியங்கள் இல்லைன்னா நாட்டு வைத்தியங்கள் வந்து நிறைய பண்ணுறாங்க, ஆனால் பைத்தியகாரத்தனமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக வேண்டியாவது இந்த ரேடியோ கட்டாயம் பிரயோஜனப்படும் ரொம்ப உறுதியாக நான் நம்புகிறேன்.
நாய் கடிச்சிட்டுனா நம்ம கண்டிப்பாக அதுக்கு செலவு பண்ணத்தான் போகிறோம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மருத்துவ செலவு சுமாராக எவ்வளவு ஆகும், நம்ம தனியார் மருத்துவமனை போகிறதுக்கும் நம்ம அரசாங்க மருத்துவமனை போகிறதுக்கும் என்ன வித்தியாசம் அதெல்லாம் சொல்லுங்களேன். வெறிநாய் கடிக்குண்டான பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளித்துக் கொண்டிருக்கிறார் டாக்டர் எஸ் பரமசிவம் அவர்கள்.
ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. விலை இது ரொம்ப முக்கியமானது. அது வெளியில் போனால் இந்த ஊசிகள் வந்து குறைஞ்சது 400-500 ரூபா வந்து செலவாகும். ஒரு ஒரு கம்பெனியை பொறுத்து வித்தியாசம் வரும். அவன் எந்த மாதிரி அதை தயாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் அவங்களுடைய பிராண்டுக்காக வேண்டிய கொஞ்சம் விலையும் சேர்த்து வித்தியாசம் வரலாம். இதில் சாதாரண முதல்ல சொன்னேன், 3 ஊசி போதும், பாக்கி 2 ஊசி பூஸ்டர் ஊசி தான். அதாவது அதை திரும்பவும் அதோட மேற்படுத்தி கொடுக்கறதுக்காக வேண்டி கூட ஒரு பூஸ்டர் ஊசிகள் 2. அப்போது ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா 5 ஊசி போட்டு விடுவீங்க. 5 ஊசி போட்டால் 2000-2500 ரூபாய்க்கு செலவாகும். ஆனால் இதே இது அரசு மருத்துவமனையில் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது வந்து அந்த வேக்சின் இல்லை தடுப்பூசி அப்படின்றது. ஆனால் இன்னொன்று சொன்ன பாருங்கள், இம்யூனோகுளோபின் அப்படிங்கிறது, அந்த இம்யூனோகுளோபின் வந்து ரொம்ப காஸ்ட்லி. அது ஒரு ஊசியே கிட்டத்தட்ட 2000-2500 ரூபாய்க்கு வரைக்கும், அதுவும் வித்தியாசமான கம்பெனிகளை பொறுத்தது. அது ரொம்ப வெயிட்டை பொறுத்து நம்ம போடுறோம். ரொம்ப வெயிட்டான ஆளுக்கு ஒன்றா அந்த இன்டர்நேஷ்னல் யூனிட் டோஸ் ஒன்று இருக்குது, அந்த டோஸ் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டியிருக்கும். அப்படிங்கிற போது ஒரு 80-90 கிலோ ஒருத்தன் வந்தோன்னா அந்த ஒரு ஊசிக்கு மாத்திரமே கிட்டத்தட்ட 6000 ரூபா செலவாகிடும். அப்போது இந்த 6000 ரூபா செலவு பண்ணுமா, வெறும் சோப் போதுமே, வெறும் டேப் வாட்டர் போதுமே, பைப்பு தண்ணி தண்ணி சோப் வச்சு கழுவி விட்டாலே எவ்வளோ மிச்சமாகுது, 6000 ரூபா மிச்சமாகுது. அதுதான் இதில் முக்கியமானது. செலவு உண்மையிலே இது கொஞ்சம் காஸ்ட்லியானது தான். பெரியாஸ்வரை பொறுத்தவங்களாம் மூணு வகையான மருந்துகள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஆகிற பட்ஜெட்டில் 40% இந்த மூணு மருந்து மட்டும் செலவாகுது. இந்த மூணு மருந்து மட்டும் ஆஸ்பத்திரிக்கு ஆகிற மருந்து பட்ஜெட்டில் 40% இதுகளுக்கு ஆகுது. இதில் எதெல்லாம் சொன்னால், ஒன்று வெறிநாய் கடிக்குள்ள மருந்து, ரெண்டாவது வந்து பாம்பு கடிக்குள்ளது, மூணாவது வந்து ஹார்ட் அட்டாக் உள்ள மருந்துகள். இது கூட என்ன வந்து அது ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இருந்தாலும் குழந்தை பிறந்து அவங்களுக்கு ஆன்டிடின்னு ஒன்று போடுவாங்க, அது ஒரு இது ரொம்ப காஸ்ட்லியானது. இந்த மூணு மட்டுமே நாலாவது கூட ரொம்ப ஒரு 1000 ஒரு ஆளுக்கு தான் அது யூஸ் போட வேண்டியிருக்கும். ஆனால் இந்த ஹார்ட் அட்டாக்கு, பாம்பு கடி, நாய்க்கடி இந்த மூணு இதுக்கு மாத்திரம் ஆகிற அந்த மருந்துகள் வந்து ஒரு வருஷத்துக்கு கோவை மருத்துவக்குழு மருத்துவமனைக்கு சாங்ஷன் ஆகிற பட்சத்தில் 40% இதுக்கு மட்டும் ஆகுது அப்படிங்கிறது தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு.
நம்ம கோவை மருத்துவமனைக்கு சுமாராக எத்தனை வெறிநாய் கடிகள் வந்து ஒரு வாரத்துக்கு அல்லது மாதத்துக்கு வருது?
நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா சாதாரணமாக வந்து ஒரு நாளைக்கு சராசரியாக 100 வந்துட்டு போகிறாங்க. இப்போ டிசம்பர் முதல் வாரத்தில் வரைக்குமே 12,500 பேருக்கும் அதிகமான நோயாளிகள் முதல் ஊசிக்கு மாத்திரம் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் மூணு ஊசி போடணும் இங்கே. அப்போ இது மாதிரி 3 மடங்கு. அப்போது ஒரு நாளைக்கு 100 ஆவரேஜாக சராசரியாக 1 மாதத்துக்கு 3000 பேரும், வருஷத்துக்கு 36,000-40,000 பேர் வரைக்கும் எதிர்பார்க்குறேன். அத்தனை பேருக்கும் இந்த ஊசி போட வேண்டியிருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு இந்த கடி இருக்குது. கடி, நாய்க்கடினா எல்லோரும் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த நாய் கடிச்சுன்னா வீட்டு நாய் தான் கடிச்சிது. அப்படியே வீட்டில் வளர்க்குறாங்க அப்படின்னு கேட்டால் அப்போ வந்து சிரிக்கிறாங்க. கடிக்கிறது தானே வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நானே கிண்டல் பண்ணி விடுவேன். பட் யாரும் என்னை கோச்சிக்கிட்டு கிடையாது.
நீங்கள் சொன்னீங்க அந்த ரேபிட் இது உள்ளது கிடைச்சாதான் அப்படி வரும் அப்படின்ட்டு. இப்போ சாதாரண இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, வீட்டு நாய் கடிச்சா கூட வரும்ன்ட்டு. அது நல்ல ஹெல்த்தி டாக் அப்படிங்கும்போது நம்ம பயப்பட தேவையில்லையா?
ஹெல்த்தி நான் தான் சொல்லலையா, அது வீட்டில் கடிக்கிறதுக்காக வீட்டிலே வளர்க்குறோம். அதுக்கு சாப்பாடு போடுறோம், கறியை போடுறோம், எலும்பு போடுறோம், எல்லாத்தையும் போட்டு வளர்க்குறதே கடிக்கிறதுக்காகத்தான். அப்புறம் அதே நாய் கடிச்சு பிடிச்சின்னு வர்றது ஒரு பைத்தியகாரத்தனமாக தான் தோணும். இருந்தாலும் அது ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி யார் சர்டிஃபை பண்ணுறது? அது அந்த நாய்க்கு அந்த நோய் இல்லை அப்படிங்கிறது உறுதிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால தான் அது நல்ல நாயாக இருந்தாலும் சரி, விளநாயாக இருந்தாலும் சரி, கருப்பு நாயாக இருந்தாலும் சரி, கடிச்சேன்னா ஊசி போட்டுக்கணும். ஏன்னா அந்த நோயை உறுதிப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் இன்றைக்கி இல்லை. அதனால்
நீங்கள் முதல்லே சொன்னீங்க, வெட்டினரி டிபார்ட்மெண்ட், லைஃப் ஸ்டாக் டிபார்ட்மெண்ட், காட்டு வேலைக்கு போகிறவங்கள தான் வந்து அதிகமாக வந்து தாக்கப்படுறாங்க வெறி நோயாக இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இது தவிர ஏதாவது ஒரு புள்ளி விவரம் இருக்குதுங்களா, யார் தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி? குழந்தைகள் விளையாடுவோம், நாயோட வாலை பிடிச்சி இழுக்கும், கடிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? இப்போ பர்டிகுலராக இவங்க தான் தாக்கப்படுறாங்க அப்படின்ட்டு வேறு ஏதாவது இருக்குதுங்களா, அதாவது அப்பார்ட் ஃப்ரம் த வெட்டினரி டிபார்ட்மெண்ட்?
இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி தான். ஏன்னு சொன்னால் நாய்களுக்கும் யாரை கடிச்சா அவன் திருப்பி அடிக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனால் 2 எக்ஸ்ட்ரீமான வயதுகள் தான் ரொம்ப இதில் நோயாளிகளை வர்றவங்க. எப்படி சொன்னால் ஒரு 10-12 கீழே உள்ளவர்களும் ஒரு 60 மேலே உள்ள ரெண்டு பக்கம் நடக்க முடியாது, சரிபடியாக நடக்க முடியாது, ஓட முடியாத ஆட்களே அந்த குரூப் தான் ரொம்ப மாட்டிக்கிறவங்க. இதில் எங்கே ரொம்ப கடிக்கும் அப்படின்னு சொன்னால் இடுப்பு கீழே தான். ஏன்னா நாயோட ஹைட் அவ்வளோதானே வரும். ஸோ அதுக்கு மேலே போகுதுன்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப, அதாவது கழுத்தில் கடிக்குது, இல்லை முகத்தில் கடிக்குது, இல்லை வாயில் கடிக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் ரொம்ப அன்பாக கொஞ்சிக்கிட்டு இருக்கிறவது கடிக்கிறது. அப்படி கொஞ்சிறது தப்பு அப்படின்னு சொன்னால் விடமாட்டாங்க. அதனால் நம்ம அது ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஆனால் கடிபடுற வயசு வந்து இந்த 10-12 கீழே உள்ளதுகளும் ஒரு 60 மேலே உள்ளதுகளும் ரெண்டும் எஸ்கேப் ஆக முடியாது. பாய்க்கு உள்ளதுனால நாய்க்கே தெரியும், இவன் போட்டு அடிச்சு விடுவான், கலை விட்டு அடிப்பான் அப்படின்னு தெரியும். அதனால் கடிக்காது.
இப்போ நம்ம நாட்டு நாய் தவிர, இண்டிஜினஸ் பிரீடு தவிர, இப்போ ஃபாரின் பிரீடு நிறைய உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. டேஷன் சொல்கிறாங்க, ஜெர்மன் ஷெப்பர்ட் சொல்கிறாங்க, டால்மேஷன், ஏகப்பட்ட இது சொல்கிறாங்க. இந்த இதுக்கும் அதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதுங்களா?
இது தமிழ் கடியாக இருக்கும், அது இங்கிலீஷ் கடியாக இருக்கும், இது ராஜபாளையம் கடியாக இருக்கும், அது ராஜஸ்தான் கடியாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசமே. ஒழிய வேறு ஒன்றும் இல்லை, எந்த நாய் கடித்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதில் பெரிய வித்தியாசம் கிடையாது.
சரிங்க டாக்டர், இப்போ வந்து வேக்சினேஷன் எல்லாம் பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. பத்தியம் அப்படி ஏதாவது இருக்குதுங்களா? இப்போ நாய் கடிச்சிட்டு அந்த ஊசி போடுற டைமில் அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஃபாலோ பண்ண வேண்டியது டயட்டில் தான் இருக்குதுங்களா?
இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு பயம், நாய் கடித்தா பத்தியம் இருக்கணுமா அப்படி சொல்லி. ஆனால் இதுலேயும் நாட்டுப்புறத்தில் உள்ள பழக்கம் வந்து ஏகப்பட்ட வித்தியாசமாக இருக்குது. அது என்ன சொல்லுவாங்கன்னா, நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நாய் யார் ஓனரோ அந்த வீட்டிலே போய் தண்ணி வாங்கி குடிக்கணும், தண்ணி வாங்கி குடித்தா சரியாக போயிடும், அப்படி இப்படி ஒரு நம்பிக்கை. அப்படியெல்லாம் கிடையாது. அது மாதிரி நாட்டுப்புற பழக்கங்கள் வந்து ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. அவங்க வீட்டில் வந்து தண்ணி வாங்கி குடிக்கிறது, முருங்கை இலையை வதக்கி தின்றது, நாயுருவி இலையை வச்சு வைத்தியம் பார்க்குறது, இப்படி நிறையா இருக்குது. ஆனால் அது அந்த மாதிரிலாம் அது பண்ணுறது வந்து ஒரு ஒரு இது சயின்டிஃபிக்கான இது கிடையாது, விஞ்ஞான ரீதியான ஒரு ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அதனால் அதுக்கு பத்தியம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் தண்ணி போடக்கூடாது. நிறைய பேருக்கு கறிமீன் சாப்பிடலாமா அப்படிங்கிறதான் கேள்வி. கறிமீன் என்ன, நாய்க்கட்டியே சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. இதுதான் உண்மையான ஒரு சயின்ஸ், உண்மையான விஞ்ஞானம்.
நல்லா அருமையாக பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரிங்க டாக்டர். இப்போ வந்து நல்ல சரியான ட்ரீட்மெண்ட் ஒருத்தர் எடுத்துட்டாருன்னு வைங்களேன், அப்படின்னா ப்ரக்னோசிஸ் அவருக்கு எப்படி இருக்கும்?
சரியான வைத்தியம் செய்து கொண்டால் அவருக்கு எந்த நோய் பாதிப்பும் வராது, அதுதான் உண்மை. ஆனால் நீர் பயம் அப்படின்னு சொல்கிற பாருங்க, அந்த நீர் பயம் வந்துருச்சு, அதுதான் ஹைட்ரோஃபோபியான்னு சொல்கிறது. அந்த ஹைட்ரோஃபோபியான்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு அடுத்து வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. அதுலேருந்து அவன் எஸ்கேப் ஆகிறது வந்து ஒரு ரொம்ப 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 அதுக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்குள்ள ரிமோட் சான்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலனா, ரொம்ப ரொம்ப கம்மி. அது வந்துச்சுன்னா அதுக்கடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதில் பெரிய வேடிக்கை என்ன சொன்னால், அப்படி வந்தும் சிலர் தப்பிச்சிருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப அபூர்வமாக அந்த மாதிரி கையைக்காலை கட்டி போட்டு நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்க பிடிச்சி கட்டி வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அப்புறமெல்லாம் நல்லாயி போயிடுவாங்க. அது ஏன் அப்படின்னு சொன்னால், அது ரெண்டு வகையில், அதாவது இதுவரையிலும் விஞ்ஞானபூர்வமாக அது வந்துருச்சு அப்படின்னு நிரூபிக்கப்பட முடியல. நிரூபிக்கப்படாமலே அவன் நல்லா இருக்கிறான், இன்றைக்கும் சில பேர் இருக்கான்னு சொன்னால் அது நிரூபிக்க முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால அதுக்கு நமக்கு இன்னும் காரணம் சொல்ல முடியல. ஒன்று அதுவாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி கடிச்சிருச்சுன உடனே அவன் மனோ ரீதியில் ரொம்ப பயந்து போய் வெறிநோய் வந்த மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்திருப்பான் அப்படின்னு கூட நம்பலாம். இதுதான் உண்மை.
அதாவது காமால கண்டவனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்னு சொல்லுவாங்களே, அது ஒன்று. அப்புறம் பாம்பு கடியால் இறந்ததை விட பயத்தினால் இறந்தது தான் அதிகம். அது மாதிரி நாய்க்கடி ஏற்பட்டால் கூட அந்த பயத்தினால கூட அந்த சிம்டம்ஸை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம் இல்லைங்களா? ஆனால் நம்ம சினிமாலெலாம் பார்த்துருக்குறோம், அவங்கள வந்து தனியாக குவாரண்டைன் மாதிரி தனிமைப்படுத்திடுறாங்க இல்லைங்களா? சரி, இப்போ நாய் வந்து ஒருத்தரை கடிச்சிருச்சுன்னு வைங்களேன், இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் முத்தம் கொடுப்பாங்க இல்லைங்களா? இது அப்போ அவங்க எடுக்க வேண்டிய ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் என்னன்னு சொல்லுங்களேன்.
நல்ல கேள்வி. ரொம்ப எப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு வீட்டில் ஏதாச்சும் ஒரு கண்ணுக்குட்டி வச்சுருப்பாங்க, அந்த கண்ணுக்குட்டியை ஒரு நாய் கடிச்சிடும், அது நாய் செத்து போயிடும். இவங்க கண்ணுக்குட்டியை வந்து வெட்டினரி டாக்டர் கூப்பிட்டு போயிடுவாங்க, அந்த நாய் வெறு பிடிச்சா செத்து போட்டு இவரும் சொல்லி போடுவாங்க அந்த டாக்டர். அப்போ என்னாச்சு, இவன் நான் தான் குளிப்பாட்டினேன், நீ தான் குளிப்பாட்டினேன்னு சொல்லி அதுக்கு யார் யார் பண்ணாங்களோ எல்லோரும் எனக்கு ஒரு ஊசியை போட்டு எனக்கு ஒரு ஊசியை பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் அது தேவையே இல்லாது. ஆனால் அந்த நோய் வந்துருச்சுன்னு சொன்னால் குவாரண்டைன் சொல்கிறீங்களா, தனிமைப்படுத்துதல், அது தனிமைப்படுத்தல் கட்டாயம் வேணும். ஏன் அப்படி சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், நீர் பயம் இருக்கும், அதனால் பாத்ரூம் இல்லாத ஒரு ரூம் இருக்கணும். வெளிச்ச பயம் இருக்கும், அதனால் வெளிச்சம் உள்ளே வராத மாதிரி ஜன்னல் இல்லாத மாதிரி ஒரு இது இருக்கணும். காற்று பயம் இருக்கும், ஃபேன் போட்டாலே கூட பயந்துக்கிடுவாங்க, அதனால் ஃபேன் இல்லாத ஒரு ரூமாக இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு ரூமில் அவங்கள தனிமைப்படுத்தி வைக்கிறது தான் கரெக்டு. ஆனால் இவங்க நினச்சிக்கிறது அவன் நம்மளை கடிச்சிட்டா நமக்கும் வந்துருமேன்னு பயந்து இருக்க வேண்டி தனியாகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா அந்த நோய் வந்துச்சுன்னா அந்த கொடுமை, அது வந்து யாராலும் சகிக்க முடியாது, பார்த்தா கூட தாங்க மாட்டாங்க. அந்தளவுக்கு மோசமான கொடுமையான ஒரு நோய் அப்படிங்கிறனால அந்த சிம்டம்கள்லேருந்து அவனுக்கு கொஞ்சம் விடுதலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த தனிமைப்படுத்தலையே ஒழிய, அவன் கடித்தா நமக்கு வந்துடும் அப்படிங்கிற பயத்துக்காக வேண்டி கிடையாது. ஒன்று. அடுத்து, மனுஷனுக்கு வந்த பின்னாடி மனுஷன் மனுஷனை கடித்தான்னா கட்டாயம் வரவும் செய்யாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவனுடைய மூளையிலிருந்து திரும்ப வர்றது வந்து மிருகங்களுக்கு மாதிரி இவனுக்கு பாக்கி எல்லா இடத்துலையும் வந்து எச்சில் மூலமாக வந்து அப்படி பரவுறது கிடையாது, டெட் எண்ட் அவளுக்கு. அதோட கடைசி, அதாவது அந்த வைரஸை பொறுத்தவரையில் மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா அது அந்த வைரஸுக்கு கல்லறை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் மனுஷன்லேருந்து மனுஷனுக்கு பரவணும் இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆகலை.
ஓ, அந்த வைரஸ் வந்து மனுஷன் வந்து செத்து போகுதுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? சரிங்க டாக்டர். இப்போ நிறைய டேஸ் இருக்குது இல்லைங்களா, ஹார்ட்டுக்கு ஒரு டே, டயபெட்டிக் டே இருக்குது, அது மாதிரி இந்த வெறிநாய்க்கடி அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு டே சிக்னிஃபிகண்ட்டாக தான் இருக்குதுங்களா?
கட்டாயம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நோயோட எண்ணிக்கை அத்தளவு இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு நோய்க்கு ஒரு டே வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி ரேபீஸுக்குன்னு ஒரு டே இருக்குது, செப்டம்பர் 28, எல்லா வருஷமும் அதை கொண்டாடுறாங்க.
சரி, இப்போ நம்ம தெருவில் போனால், தனியாக போனாலும் சரி, பகலில் போனாலும் சரி, கூட்டத்தோட போனாலும் சரி, அந்த தெருநாய் தொல்லை ரொம்ப இருந்துகிட்ருக்குது, உங்களுடைய ஆலோசனைகள் அதுக்கு என்ன?
என்னுடைய ஆலோசனை அப்படிங்கிறது வந்து அவர் சொல்கிறத விடவும், நாம் வந்து சைனாக்காரங்களை பார்த்து எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம், பாம்பை திங்கிறான், பள்ளியை திங்கிறான், ஆட்டை திங்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஆட்டை மாட்டையும் திங்கிற போது அவன் சொல்வோம்னு தப்பாக சொல்லவே இல்லை. அதே மாதிரி சில ஏதாச்சும் ஒரு நோய், அதாவது ஒரு ஒரு இதையும் பிரபலப்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு ஆள் வேணும். இன்றைக்கி December 1st எய்ட்ஸ் டே, அதை பிரபலப்படுத்துறதுக்கு கமல்ஹாசன் வச்சு உலக எய்ட்ஸ் ஐடியா வச்சு எல்லாத்தையும் பிரபலப்படுத்தினாங்க. அதே மாதிரி நாய்க்கறி சாப்பிட்டாவனும் தப்பாகாது அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒரு முக்கியமான ஒரு விஐபி பிரபலத்தை வச்சு சொன்னீங்கன்னா இந்த நாயோட தொல்லை குறையும் அப்படிங்கிறது நம்புகிறேன். ஆனால் நாய் ஒரு நன்றியுள்ள மிருகம், என்னென்னத்து இல்லாமல் நம்ம இது பண்ணுறோம். ஆனால் இந்த நாயை வேறு மாதிரி அதை உபயோகப்படுத்த முடியுமா அப்படிங்கிறத பற்றி டெஃபினட்டாக தீர்மானமாக அதை யோசிக்கலாம். ஒன்று. அப்புறம் அந்த நாய் எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், அதுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறது தவிர வழியே கிடையாது. அதை எஃபெக்டிவாக பண்ணுனா அவருடைய ஜனத்தொகை குறைக்கலாம், அதுதான் ஒரே இது வழி பண்ண முடியும் வழியே. இல்லைன்னு சொன்னால் கம்பல்சரியாக எல்லாத்துக்கும் லைசன்ஸ் வாங்கணும், வீட்டில் வளர்க்குறவங்களுக்கெல்லாம் லைசன்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறவங்க கொண்டு வரலாம்.
ஆனா ஒரு காலத்துல லைசன்ஸ் இருந்துச்சு, அந்த கழுத்துல பட்டைய போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த நாய்க்கறி சொன்னீங்க, அது மேகாலயா அது மாதிரி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்ல கொஞ்சம் சாப்பிடுறாங்க. சரிங்க டாக்டர், இப்ப நிறைவா ஒரு கேள்வி, இந்த நாய்க்கடி பத்தின சுவையான மித்ஸ், மூட நம்பிக்கைகள், உண்மை ஏதாவது இருக்குதுங்களா?
மூட நம்பிக்கைகள் ஏகப்பட்டது இருக்குது. நான் அதுக்காகத்தான் ஒரு ஒரு சின்ன ஒரு புத்தகம் ஒரு கையேடு ஒன்று எழுதியிருக்கிறேன், நீங்கள் அதை படித்து பாருங்க தயவுசெய்து. அதை படித்து பார்த்து இந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது அந்த மூட நம்பிக்கைகள்லாம் நீங்கள் ரேடியோலேயே கூட எல்லாருக்கும் சொல்லுங்கள், அது கட்டாயம் பிரயோஜனமாக இருக்கும்.
இவ்வளோ நேரம் வெறி நாய்க்கடி எப்படி ஏற்படுது, அதற்குண்டான சிகிச்சை முறைகள் பற்றி ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்தீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து எங்கள் நிலையத்துக்கு வந்து சந்தேகங்களை தீர்த்ததுக்கு நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் நன்றி, வணக்கம்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனப்பட்டது, எந்த அளவுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படிங்கிறத தயவுசெய்து இந்த ரேடியோ வானொலிக்கு திரும்ப ஒரு பதில் கொடுங்க என்று சொல்லி வேண்டிக்கிட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூட வேணும், நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியில் இதுவரை கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் வெறிநாய்க்கடி பிரிவின் பொறுப்பு மருத்துவர் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் பரமசிவம் அவர்கள், நேர்களை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். தொலைபேசி எண் 243-1055, இணைப்பு எண் 0422. நம்ம நிகழ்ச்சிகள் வான் அலைகளில் உலா வர்றதோட நம்ம இணையதளத்தில், அதாவது TNAU அக்ரிடெக் போர்ட்டல் அப்படிங்கிற இணையதளத்தில் நம்ம பதிவேற்றம் பண்ணுறோம். எப்போ வேணாலும் நீங்கள் நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம்.